SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன உங்களை அவர்களிடம் தான் சொல்லலாம்னு நினைச்சேன், சரி விட்டுருவோம் இந்த முறையில இருந்து. சரி, வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம்.
இப்ப நோபல் பரிசுகளை பற்றி பேசுறோம் இல்லையா?
ஆமா.
இப்ப எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளனேன்னு சொல்லுங்களேன்.
2019 அதாவது இந்த வருடத்துக்கான நோபல் பரிசுகள் கடந்த சில நாட்களாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ரைசல், வேதியியல் என்ற கெமிஸ்ட்ரி, இயற்பியல் என்ற பிசிக்ஸ், மருத்துவம் என்ற மெடிசின் அல்லது பிசியோலஜி ஆகிய துறைகளில் இவரிடம் பரிசு பெற்றோரின் பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் அமைதி அல்லது சமாதானத்துக்கான பீஸ் பிரைஸ் மற்றும் இலக்கியத்துக்கான விருது என்பனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொருளாதாரத்துக்கான விருது அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதகுல மேம்பாட்டுக்கான ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அல்லது மனிதகுல மேம்பாட்டுக்காக ஆற்றப்பட்ட சேவை அல்லது புனையப்பட்ட ஆக்கங்கள் என்பன இந்த விருதுக்காக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அந்தந்த துறையில் விருது பெற தகுதியானவர் என தெரிவு செய்யப்பட்டவருக்கு சுமார் 11 லட்சம் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான நிதியும் சுமார் 10,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான தங்க பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. விருது இருவருக்கு அல்லது மூவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் போது பரிசு தொகையும் பகிர்ந்தளிக்கப்படும்.
சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எக்கனாமிக்ஸ், இப்ப பொருளாதாரம் தவிர்த்த மீதி விருதுகள்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டன இல்லையா?
ஆமா.
இப்ப அதை பற்றி ஒன்னொன்னா பேசுவோம். இப்ப வேதியியல் துறை, கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது உலகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு துறை வந்து வேதியியல் துறை அப்படின்னு பாக்கலாம். அந்த விருது கூட ஒரு முக்கியம்தான். இந்த முறை யாருக்கு கிடைச்சிருக்கு, ஏன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்களேன்.
விரிவாக பார்க்கிற போது, டீசல் மற்றும் பெட்ரோல் கார்கள் பெரும்பாலும் உற்பத்தி செய்யப்பட மாட்டாது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தாலும் அது சாத்தியம்தானா என்ற கேள்வி எல்லா மட்டங்களிலும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கு பிரதான காரணம், பேட்டரிகள் போதுமான சக்தியை தொடர்ந்து ரீசார்ஜ் என்றதன் மூலமாக வழங்க முடியுமா என்ற பிரச்சனை தான். ஆனால் அது சாத்தியமே என்ற நம்பிக்கையை 3 விஞ்ஞானிகள் விதைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதியியலுக்கான அதாவது கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ரீசார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்டரிஸ் என்ற ரீசார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் பேட்டரிகளை இவர்கள் உருவாக்கினார்கள். அமெரிக்காவில் ஆஸ்டின் நகரில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜான் குடினாஃப், பிங்ஹாம்டன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்டான்லி விட்டிங்ஹாம் மற்றும் ஜப்பானிய மெய்ஜோ பல்கலைக்கழக பேராசிரியர் அகிரா யோஷினோ ஆகியோருக்கு இதற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ரீசார்ஜ் செய்யும் பேட்டரிகள் மொபைல் போன்களில் பல வருடங்களாக இருக்கின்றனவே என்று எமது நேயர்கள் எண்ணக்கூடும். ஆம், இருக்கின்றன. அவற்றின் தயாரிப்பில் பயன்படும் கோபால்ட் ஆக்சைடு என்ற கனிமம் கொங்கோ நாட்டில் சுரங்கங்கள் இருந்து எடுக்கப்படுகிறது. இந்த கோபால்ட் சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் இந்த கோபால்ட் ஆக்சைடு என்ற வேதிப்பொருளால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைவதோடு பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகிறார்கள். இந்த ரீசார்ஜ் பேட்டரிகளுக்கு தேவையான 60% மேலதிகமான கோபால்ட் ஆக்சைடு கொங்கோவில் இருந்தே அந்த சுரங்கங்களில் இருந்து வருகிறது. அந்த சுரங்கங்களில் 35,000 அதிகமான சிறார்கள் பணிபுரிவதாக சொல்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான வேதனம் கொடுக்கப்படுவதில்லை என்பதோடு இவர்களும் இளமையிலேயே நோய்வாய்ப்படுகிறார்கள், இளமையிலேயே மரணமடைந்து விடுகிறார்கள். இந்த கோபால்ட்டுக்கு பதிலாக ஆர்கானிக் மலிக்யூல்ஸ் என்ற கரிம வேதிய பொருட்களை பயன்படுத்தி ரீசார்ஜ் செய்யும் பேட்டரிகளை கண்டுபிடித்ததன் மூலமாக இந்த 3 விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தையும் பூமியில் இருந்து கிடைக்கும் லித்தியம் என்ற கனிமத்தையும் பயன்படுத்தி சக்தி மிக்க ரீசார்ஜ் செய்யக்கூடிய கனரக பேட்டரிகளை வாகனங்களுக்காக வடிவமைக்க முடியும் என்ற சாத்தியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான பேராசிரியர் ஜான் குடினாஃப் தனது 97 வயதில் இந்த வருடம் இந்த நோபல் பரிசை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ரைசல், இவ்வளவு வயதான ஒருவர் நோபல் பரிசு பெறுவது இதுவே முதல் தடவை என்பதும் மிக சிறப்பாக குறிப்பிட வேண்டிய அம்சம்.
We knew that LiCO2 formed a Laird compound. We knew you needed a reversible chemical reaction in order to be able to get a rechargeable battery. And so we asked ourselves the question, how much lithium can you take out of a Laird LiCO2 before the structure changes? The MS2s are automatically Laird.
சரி சத்யநாதன், அடுத்து வந்து இயற்பியலை பற்றி பேசுவோம். ஃபிசிக்ஸ் அது ஒரு முக்கியமான இடம். இந்த முறை வந்து ஆமாம், இப்போ இயற்பியலுக்கு யாருக்கு பரிசு கிடைக்குது, ஏன் கிடைக்குதுன்னு சொல்லுங்களேன்.
இந்த யூனிவர்ஸ் என்ற அண்டத்தின் தோற்றம் பற்றிய எமது அறிவை விசாலப்படுத்தவும் அண்டத்தில், அதாவது இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அண்டத்தில் பூமியின் இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் வகை செய்தவர்கள் என்ற அடிப்படையில் மூன்று விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த வருடம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரைசல், அண்டவியல் தொடர்பான இயற்பியல் பங்களிப்பில் சூரிய குடும்பத்தை போல மற்றொரு நட்சத்திர குடும்பத்தை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக கனடாவை சேர்ந்த இயற்பியல் தொடர்பாக தியரிட்டிக்கல் டிஸ்கவரிஸ் என்ற தொடர் துறையில் கண்டுபிடிப்புகளை நடத்திய கனடாவை சேர்ந்த பேராசிரியர் ஜேம்ஸ் பீபிள்ஸ் இதில் சாதனை படைத்திருக்கிறார்.
I spent much of the late 80s, early 90s inventing other theories just because I felt that we shouldn't be so confident about the one theory. But I was totally wrong. The theory survives, to my deep amazement, and as Herman remarked, slightly to my regret, because we can be very sure that theory isn't the final answer.
சூரிய குடும்பத்தை போல மற்றொரு நட்சத்திர குடும்பத்தை கண்டுபிடித்ததற்காக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பேராசிரியர்கள் மிஷல் மேயர் மற்றும் டிடியர் கியூலோஸ் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அண்டம் பற்றி நாம் இதுவரை கொண்டிருந்த கருத்துக்களை விட முற்றிலும் புதுமையான வடிவத்தை அண்டம் தொடர்பாக இந்த விஞ்ஞானிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றும், நாம் இந்த அண்டத்தின் ஒரு அங்கம் என்ற வகையில் முன்னர் எப்போதும் இருந்ததை விட மிக பிரதானமான அங்கமாக நாம் இருப்போம் என்பதையும் இந்த விஞ்ஞானிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் என்றும், இவர்களுக்கான விருது வழங்குதலின் போது நோபல் விருது குழுவின் உறுப்பினர் ஆல்ஃப் டெனியல்சன் குறிப்பிட்டார்.
பொதுவாக சாதாரண மக்களை பொறுத்த அளவில் ஏன் மருத்துவத்துக்கு வழங்கப்படுதுங்கிறது வந்து மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது உண்டு. அந்த வகையில் வந்து இப்போ நோபல் பரிசை பொறுத்த அளவில் யாருக்கு மருத்துவ பிரிவில் வந்து இந்த பரிசு வழங்கப்படுகிறது, ஏன் வழங்கப்படுதுன்னு சொல்லுங்களேன்.
பேராசிரியர் வில்லியம் கேலின், சர் பீட்டர் ரெட்கிளிஃப் மற்றும் கிரேக் செமன்ஸ் ஆகிய மூவருக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
The Nobel Assembly at Karolinska Institutet has today decided to award the 2019 Nobel Prize in Physiology or Medicine jointly to William Kaelin, Sir Peter Ratcliffe and Greg Semenza for their discoveries of how cells sense and adapt to oxygen availability.
How cells sense and adapt to oxygen availability. மனித உடலில் உள்ள செல்ஸ் என்ற கலங்கள் பிராணவாயுவை எப்படி கண்டுபிடிக்கின்றன, அதற்கு எப்படி தம்மை தயார் செய்து கொள்கின்றன என்பது தொடர்பாக இவர்கள் செய்த ஆராய்ச்சிகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் காரணமாக அம்னீசியா என்ற இரத்த சோகை, புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதற்காக நம்பகமான வழிமுறைகள் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது.
சரி, இப்ப இலக்கியம் வந்து பொதுவாக இலக்கியவாதிகளால பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விருது இல்லையா, உலகம் முழுதும். இப்ப பல மொழிகள் பேசும் இந்த நாட்டுல, இந்த உலகத்துல எல்லாம் இலக்கிய விருது வந்து மிக முக்கிய விருது. இந்த முறை யாருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு?
போலாந்தை சேர்ந்த எழுத்தாளர் ஆல்கா டோகாஸுக்கும் மற்றும் ஆஸ்திரியாவின் பீட்டர் ஹேண்டேகி ஆகியோருக்கும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வீடனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நோபல் அமைப்பில் பரிசுக்கு உரியவர்களை தேர்வு செய்யும் குழுவில் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்ததால் சென்ற ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை. எனவே இந்த ஆண்டு இலக்கிய துறையில் இரண்டு நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி புக்கர் பரிசு வென்ற எழுத்தாளரான ஓல்கா டோகாஸுக்கு 2018 ஆண்டுக்கான நோபல் பரிசும்.
So to be honest, I don't know what to say. I'm still very surprised and I tried on my way here to collect my thoughts because I know that I am quite good writer, but I never thought in my life that I won this kind of prize. So I think that I have to change my mind completely now.
பீட்டர் ஹேண்ட்கேவுக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 76 வயதான ஆஸ்திரிய நாடக ஆசிரியரும் நாவல் ஆசிரியருமான பீட்டர் ஹேண்ட்கேவுக்கு மொழியியல் புத்தி கூர்மையின் மூலம் மனித அனுபவத்தின் தனித்துவத்தை ஆராய்ந்த ஒரு சிறப்பு மிக்க படைப்புக்காக நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அந்த அமைப்பின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலந்து நாவல் ஆசிரியரான 57 வயதான டோகாசுக்கின் எழுத்து நடைக்கும் ஆக்கத்துக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வருடம் தனது உறுப்பினர் ஒருவரின் கணவருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டினை அகாடமி, அதாவது நோபல் அகாடமி, கையாண்ட விதம் சர்ச்சைக்குள்ளானது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய அந்த உறுப்பினர் உள்ளிட்ட 5 உறுப்பினர்களும் அதன் தலைவரும் பதவி விலகினார்கள். அதை அடுத்து 2018 இலக்கிய நோபல் பரிசுக்குரியவரை 2019 பரிசுக்கு உரியவரோடு சேர்த்து தேர்வு செய்ய போவதாக அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த 2 விருதுகளும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.
சரி, இப்போ உலகின் மிக முக்கிய விருதும் அல்லது உயர்ந்த விருதும் அப்படின்னு பார்க்கப்படுறது வந்து அமைதிக்கான நோபல் பரிசு இல்லையா?
சமாதானத்துக்கு அல்லது அமைதிக்கான நோபல்.
ஆமாம். இப்போ இந்த விருது வந்து இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஏன் அவருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லுங்களேன்.
2019 அமைதிக்கான அல்லது சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்கு எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரைசல், அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுத்ததற்காக அபி அகமதுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவித்தலை தொடர்ந்து அபி அகமது இவ்வாறு நன்றி தெரிவித்தார்.
Thank you very much. It is a prize given to Africa, given to Ethiopia, and I can imagine how the rest of African leaders will take it positively to work on peace building process in our continent. Thank you very much. I'm so happy and I'm so thrilled for the news.
அமைதிக்கான நோபல் பரிசை பெறும் 100வது நபர் அல்லது 100வது அமைப்பு என்னும் பெருமையை அபி அகமது பெற்றிருக்கிறார். வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள விழாவில் அபிக்கு நோபல் பரிசுடன் பரிசு தொகையும் வழங்கப்படும். மிகவும் இறுக்கமாக கட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இருந்து வந்த எத்தியோப்பியாவின் பிரதமராக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதவியேற்ற அபி அகமது அந்நாட்டில் தாராளவாத சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான செயற்பாட்டாளர்களை, வன்முறையாளர்களை, கிளர்ச்சிக்காரர்களை சிறையிலிருந்து விடுவித்ததுடன் நாடு கடத்தப்பட்ட அதிருப்தியாளர்களை நாடு திரும்புவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். மிகவும் முக்கியமாக எத்தியோப்பியாவின் அண்டை நாடான எரித்ரேயாவுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் அந்நாட்டுடனான 2 தசாப்த கால மோதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் அவருக்கு இந்த முறை அமைதிக்கான விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
மிக நன்றி சத்யநாதன், நோபல் பரிசு பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை வழங்கினீர்கள். மிக நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசு.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.